Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirrabbilalamin. Wassalallahu wassalam wa barak ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இல்ம தேடக்கூடிய இல்ம கற்கோணும் என்ற ஆசையோடு அமர்ந்திருக்கக்கூடிய இல்ம தேடக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலாயிக்காமார்கள் தன்னுடைய இறக்கைகளை இவர்களுடைய பாதங்களுக்கு கீழால் விரித்துக் கொள்கிறார்கள். அந்த இறக்கைகளுக்கு மேலே இவர்கள் நடந்து செல்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதன் பிமா யஸ்னா, இவங்க செய்யக்கூடிய கருமத்தால் அவங்க சந்தோஷப்பட்டு தன்னுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள் விருந்தர்கள் நடந்து செல்வதற்காக. அல்லாஹ்விடத்தில் அந்தந்த காலத்துக்குரிய அந்தந்த நேரத்துக்குரிய அறிவை தேடுவதே மிக சிறந்த அமலாக இருக்கிறது. ஒருவர் நகிலான வணக்கங்கள் செய்வதை விட தனக்கு தேவையான இல்மை தேடுவது சிறந்த வணக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹு தஆலா இன்றைய நாள் நாங்கள் எங்களை எதிர்நோக்கி வர இருக்கிற தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய இன்னும் ஒரு வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் தில்ஹிஜ்ஜா மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. தில்ஹிஜ்ஜா மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன இருக்குது, அந்த மாதத்துடைய சிறப்பு என்ன, பிறநாள் தினத்துடைய விஷயங்கள், அதில் நாங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த அமல், இது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது, இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் இன்றைய நாள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறியிருக்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அபதர். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். இன்னா அஅதைனாகல் கௌசர், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம். கௌசர் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்திலே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆறு, ஒரு நீர் ஓடக்கூடிய ஒரு நீர் அருவி ஆறு, இந்த ஆறு நிறைய நலவுகளை சுமந்திருக்கிறது. ஆற்றை பற்றி ஹதீஸ்கள் பின்னால் வந்திருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நான் ஞாபகப்படுத்துகிறேன். எனவே நபியே, உம்முடைய இறைச்சகருக்காக நீர் தொழுவீராக, ஒன்ஹர் அவனுக்காக நீர் குருபாரும் கொடுப்பீராக, மிருகங்களை அறுத்து அல்லாவுக்காக பலியிடுவீராக. நிச்சயமாக உமது விரோதி அவரே சந்ததியற்றவராக இருக்கிறார். இந்த சூராவுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வஹி அருளப்பட்டது, தலையை சற்று குனித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகின்ற பொழுது கடுமையான சுமை ஏற்படும் வந்திருக்கிறது. ஒரு ஒட்டகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஒட்டகம் அந்த சுமை தாங்க இயலாமல் ஒட்டகம் அப்படியே படுத்துவிடும். ஒட்டகம் என்கிறது ஒரு லோட், பெரிய ஒரு லோடை ஏற்றியலும் அதில் அது சும்மா இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையிலே இருந்தால் அது அப்படியே படுத்துவிடும் என்பதாக ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அப்படி கனதியானது தான் வஹி, அவ்வளவு பாரமானது. இந்த சூரா இறங்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை குனித்திருந்தார்கள். பிறகு நிமிர்ந்து பார்த்து சஹாபாக்களை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு அருமையான ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறார், அதுதான் இன்னா அஅதைனாகல் கௌசர் என்ற சூரா. இந்த சூராவை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கௌசரை தந்திருக்கிறான். கௌசரி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இது சுவர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆறு, ஒரு நீரோடை, ஒரு நீர் அருவி. இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் இது பார்க்கின்ற பொழுது பாலை விட வெண்மையாக இருக்கும், என்னுடைய நீர் தேனை விட இனிமையானதாக இருக்கும். இந்த நீர் இது தியாமத்துடைய நாளில் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான தாகத்துடைய நேரத்திலே இந்த நீரை நான் என்னுடைய கரத்தால் என்னுடைய உம்மத்தினருக்கு நான் அள்ளி கொடுப்பேன், உம்மத்தில் நலவு செய்தவர்களுக்கு நான் அள்ளி கொடுப்பேன். இதுல தண்ணி குடிச்சிட்டாங்க என்றால் அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகம் என்பது ஏற்படாது. அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்தாலும் அவர்களுக்கு தாகம் ஏற்படாது. கியாம நாளிலே ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய தாகம், அவன் நினைப்பான் ஏழு கடல் நீரையும் நான் குடித்தாலும் இந்த தாகம் தீராது என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால அள்ளி கொடுப்பார்கள் தண்ணீர். அந்த கௌதர் தான் இங்கு சூராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபியே, நாம் மறுமையில உமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் நிறைந்த அந்த ஆற்றை தயார் செய்து வைத்திருக்கிறோம், எனவே உம்முடைய தொழுகைகளை நிரப்பிக்க உம்முடைய இரட்சகனுக்காக தூய்மையானதாக ஆக்குவீராக. யாரும் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், பள்ளிக்கு போகாட்டியதும் சொல்லுவார்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக நேரம் கிடைத்தால் மனக்கு ராகத்திருந்தால் அப்படி அல்ல. உம்முடைய இரட்சகனுக்காக குறித்த நேரத்திலே ஐங்கால தொழுகைகள் ஏனைய இதர நபில் வணக்கங்களை நீங்க இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்கு என்ற தூய எண்ணத்தோட நிறைவேற்றுவீராக. உலமாக்கள் இந்த தொழுகைக்கு, இது ஐங்கால தொழுகைகளையும் இது உள்ளடக்கும், விசேஷமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பது இது பெருநாள் தொழுகைகள் என்பதாக சொல்லியிருக்கிறார். பெருநாள் தொழுகை நன்றிக்காக ஒரு மனிதன், இது சுன்னா முஅக்கதா, உறுதியான சுன்னத்தாக இருந்தாலும் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கப்பட்டதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில பெருநாள் தொழுகையை மிஸ் பண்ணல, சுன்னத்தான தொழுகை தான் என்றாலும் தவறாம தொழுது வந்திருக்கிறார்கள். இந்த தொழுகை தான் இந்த சூராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இன்னும் அல்லாஹ்வுக்காக நீங்க குர்பான் கொடுப்பீராக, அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹ்வுக்காக ஒரு மிருகத்தை நல்ல நீயத்தோட இது அல்லாஹ்வுக்காக நான் குர்பான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அறுப்பது மிகப்பெரிய வணக்கமாக இருக்கு. உதுஹியாவுடைய பிராணி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பெருநாள் தினத்துல பெருநாளுக்காக நீங்க உதுஹியாவையும் கொடுங்க. நபியே, நிச்சயமாக உங்களை குறை சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டான். ஏன் அல்லாஹு தாலா இந்த கடைசி வார்த்தையை சொல்லி இருக்கிறார், இன்னஷானி அகஹுவல் அபுதர், உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவர்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலத்துல நபியாக அவர்களுக்கு வஹிவாரத்துக்கு முன்னால தன்னுடைய ஆண் குழந்தைகள்ல காசிம் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை மௌத்தாகிட்டாரு. நபி அவர்களுக்கு அப்துல்லா என்று சொல்லியும் ஒரு ஆண் குழந்தை இருந்ததாக வரலாறுகள் சொல்லுது. அந்த ஆண் குழந்தையும் மக்காவுடைய காலத்துல மௌத்தாகிட்டார். எஞ்சி இருந்த நான்கு பெண் குழந்தைகள் தான் அரபியர்களிடத்துல பொதுவாக முஸ்லிம்களாக எங்களுடைய அல்லாஹு தாலா மனிதனுடைய சந்ததிகளை கடத்துறதுக்கு அல்லாஹு தாலா வைத்த அமைப்பு தான், ஒரு மனிதனுடைய சந்ததி ஆண் குழந்தையூடாகத்தான் கடத்தப்படும். ஒரு ஆளுடைய சந்ததி அவருடைய ஆண் பிள்ளைகளூடாகத்தான் கடத்தப்படும். இவருடைய பரம்பரை ஆம்பிளை தான். என்று சொன்னால் வாப்பா வாப்பட மகன், இவருடைய மகன் திருமணம் முடிக்கிறார், இவருடைய சந்ததி மகன்மார்களூடாகத்தான் கடத்தப்படும். மகள்மார்கள் இவர்களூடாக சந்ததி கடத்தப்படுவது இல்லை. ஏனென்றால் மகளை இன்னும் ஒரு அந்நிய ஆண் தான் திருமணம் செய்ய போகிறார், அந்த ஆணுடைய சந்ததி தான் அந்த பெண்ணூராக கடத்தப்பட போகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆம்பளை பிள்ளைகள் மௌத்தானதோடையே காபிர்கள், குரேஷி காபிர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவருடைய சந்ததி இல்லாம போய்த்துட்டு. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுல அவர்களுடைய அடிமை பெண்ணூடாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை நபி அவர்களுடைய வயோதிபத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தது. அந்த பிள்ளை 2 வயசுல அந்த பிள்ளையும் மௌத்தாகிட்டு, இந்த பிள்ளையும் மௌத்தாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் சந்ததி இல்லாதவர் என்று நபி அவர்களை தூற்ற ஆரம்பிச்சாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஸ் இப்னு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், இவன் வந்து சொன்னான், முஹம்மது இவர் அபுதர், சந்ததி அற்றவர், ஏனென்ற ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் மௌத்தாகிட்டாங்க, எனவே இவருக்கு சந்ததி இல்லை என்பதாக சொல்லி குறை சொன்னான். அல்லாஹு தஆலா உடனே சூரா வரக்கி வைத்தான், இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், நபியே யார் உங்களுக்கு சந்ததியற்றவர் என்று குறை சொல்லுகிறாரோ அவர்தான் சந்ததியற்றவர். உண்மையிலேயே உலகத்திலே சந்ததிகள்ல மிக கூடிய சந்ததி உங்களுக்கு தான் இருக்கிறது. ஏன், நபி அவர்களுடைய முழு உம்மத்துடைய நன்மையும் நபி அவர்களுக்கே போல் சேர இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சந்ததி, ஏன் அவன் சந்ததியை கொண்டு பெருமைப்படுகிறான் என்றால், அவன் மௌத்தானாலும் அந்த குழந்தையும் செய்யக்கூடிய அமல் அவனுக்கு கபருக்கு வந்து சேர வேண்டும். இதுதான் சந்ததியினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு ஹயர். எனவே ஒரு மனிதன் நல்ல சாலிஹான சந்ததியை விட்டு சென்றால் அந்த நலவு அவன் மௌத்தானாலும் அவனுடைய கபருக்கு வந்து சேரும், அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தைகளோ. ஒருவன் கெட்ட சந்ததிகளை விட்டுட்டு போனால் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இவர் அதற்கு காரணமாக இருந்திருந்தால் இவருக்கு அந்த பாவங்களும் இவருக்கு வந்து சேரும். கபருக்குள்ள போயும் கவலைப்படுவாரே, இப்படி நான் விட்டுட்டு போனேனே, எனக்கு நலவுகள் கிடைக்கலையே. எனவே அன்பிற்குரியவர்களே, சந்ததி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லாவிட்டாலும் மௌத்தாகிவிட்டாலும் முழு உம்மத்தும் செய்யக்கூடிய அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேர இருக்கிறதே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்ததியுடைய அந்த பிரயோசனத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூராவில் சூசகமாக சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் விளங்க வேண்டும். உலமாக்க எழுதியிருக்கிறாங்க, இந்த ஆசிபின் வாயில், இவர் இந்த சூரா இறங்கினத்துடையே ஆசிபின் வாயில் தானே நபி அவர்கள்ட்ட போய் ஏசினார். இன்னும் சில பெயர்களும் தஃப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடியவர் இந்த சூரா இறங்கினத்துடையே இவர் யோசிச்சார், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நபியே உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவர் என்று சொல்லி இவர் தன்னுடைய தாயினத்தில் போய் கேட்டிருக்கிறார். குர்ஆன் போய் சொல்லாதே, நான் ஒரு காபிராக இருந்தாலும் குர்ஆன் போய் சொல்லாதே, தாயே உண்மையை சொல்லு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுக்கு இறங்கி இருக்கக்கூடிய குர்ஆன் சொல்லுதே, உம்முடைய எதிரி அவர்தான் சந்ததியற்றவர் என்பதாக சொல்லி இருக்கிறது, இந்த செய்தி என்ன உண்மையை சொல்லு என்று சொன்னதுடையே உம்மாக்காரி சொன்னா, உண்மையில சொல்லப்போனா உன்னுடைய வாப்பா இவருக்கு குழந்தை இல்லை, ஒரு ஆட்டிடையனூடாகத்தான் நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்பதாக உம்மா சொன்னான். அவன் விளங்கி கொண்டான், எனக்குத்தான் சந்ததி, எனக்கு அசிலும் இல்லை பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் இல்லை, வாப்பா யார் என்றும் தெரியாது, பின்னால் வரக்கூடியவர்கள் குழந்தைகளும் யார் என்று தெரியாத ஒரு நிலைதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிறது அந்த மனிதன் விளங்கிக் கொண்டான் என்பதாக சில தஃப்சீர்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஏசி பேசி குறை கூறினால் அவர்கள் சந்ததியற்றவர்கள். அல்லாஹு தஆலா உண்மையிலே அவர்களை சந்ததியற்றவர்களாக உலகத்தில் ஆக்கிடுவான். குடும்ப வாழ்க்கைகள் அல்லாஹு தஆலா சந்ததியற்றவர்களாக அவர்கள் ஆக்கிடுவான், அல்லது அவர்களுடைய சந்ததிகள் மூலமாக எந்த பிரயோசனத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இந்த சூராவில் இருந்து நாங்கள் இந்த விஷயத்தையும் விளங்கி கொடுக்கிறோம். இந்த சூராவில் அல்லாஹு தஆலா பெருநாளுடைய தினத்தில் அறுக்கப்படக்கூடிய உதுஹையாவையும் பெருநாள் தொழுகையையும் பற்றி சொன்னதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதோடு பெருநாள் தினம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய தினம் ஒரு சில ரெண்டு மூன்று கிழமைகளில் இன்ஷா அல்லாஹ் எங்களை வந்தடைய இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய தினத்தில் அதற்கு முன்னால் வரக்கூடிய அஷ்ருதில் ஹஜ்ஜா, ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்வதே துல்ஹிஜ்ஜாவுடைய துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை பத்தாவது நாள், இதுதான் ஹஜ்ஜு பெருநாள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த பிறை பத்தாவது நாள் பெருநாளாக இருந்தாலும் அதற்கு முன்னர் வரக்கூடிய ஒன்பது நாட்களும் அல்லாவிடத்தில் மிக பெருமதி உள்ள நாட்களாக இருக்கிறது. உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், உலகத்தில் ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தினங்களையும் விட மிக சிறந்த தினங்கள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த பத்து நாட்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை காண்பதற்கு எத்தனை நாட்கள் இருக்குது, ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து நாட்கள் இன்னும் இருக்கிறது என்று. இன்னைக்கு பிறை என்ன? இது துல்காதாவுடைய பிறை 22 என்றால் இன்னும் இன்ஷா அல்லாஹு தாலா ஒரு 7-8 நாட்கள் இருக்குது, ஒரு வாரத்துக்கிட்ட இருக்குது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பிக்கிறது. துல்ஹிஜ்ஜா பிறை கண்டதாக அறிவித்தால், எங்களுடைய ஜமியா பிறை கண்டதாக அறிவித்தால், நாங்கள் அன்றைய நாளில் இருந்து பெருநாள் தினம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விசேஷத்துக்குரிய நாட்களாக இருக்கின்றன. அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்னுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறார், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷிர், பத்து இரவுகள் மீது சத்தியமாக. இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த பத்து இரவுகள் என்று சொன்னால் இது துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த பத்து இரவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல் வலா அஅம அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபி அஷ்ரில் அத்ஹா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக சிறந்த மிக பரிசுத்தமான அமல் இந்த அதாவது துல்ஹிஜ்ஜா பத்து நாட்களில் ஒருவர் செய்யக்கூடிய அமலாகும் என்பதாக சொன்னார். மிக பரிசுத்தமான மிக சிறந்த அமல் இந்த 10 தினங்கள்ல செய்யக்கூடிய அமலாகும். பிறை கண்டதிலிருந்து பெருநாள் தினம் வரைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வல ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் வாளேந்தி போர் செய்வதை விட மற்ற அமல்கள் இந்த நாட்கள்ல செய்வது இது சிறந்ததா, ஜிஹாதை விட இந்த நாட்கள் சிறந்ததா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நீங்க ஜிஹாத் செய்யறதை விட இந்த நாட்கள்ல அமல் செய்வது உங்களுக்கு சிறந்ததே. ஆனால் ஒரு மனிதரை தவிர, அவர் ஜிஹாதுக்காக புறப்பட்டார், தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார், தன்னுடைய சொத்து செல்வங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டார், அவர் சொத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில இழந்தார், தன்னுடைய உயிரையும் இழந்து விட்டார், உயிரும் வைத்து சொத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில இழந்துட்டார். இவரை தவிர, இவருக்கு கிடைக்கிற நன்மையை தவிர மற்ற எல்லா நன்மைகளையும் விட இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் சிறந்த நன்மைகளை கொடுக்கிறார் என்பதாக சொன்னாங்க. தாரமியில இன்னும் பல ரிவாயத்துகள்ல இந்த ஹதீத் சஹீஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் தொழுகிறார் அல்லது நோன்பு நோக்கிறார், எந்த ஒரு இபாதத்தும் இந்த நாட்கள்ல இவர் செய்தால் இது அல்லாஹ்விடத்துல மிக பெருமதி உள்ள அமலாக கருதப்படுகிறது. ஏன் இந்த நாட்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு விசேஷத்தை கொடுத்திருக்கிறார்? சில உலமாக்கள் ரமலானை விட இந்த நாட்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறார். ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறான் என்றால், இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ்வுடைய ஹஜ் வணக்கம், இஸ்லாத்துடைய 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் வணக்கத்திற்காக உலகத்திலிருந்து எல்லா திசைகள்ல இருந்தும் போன ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்கள்ல ஒன்று கூடுறாங்க. அது இந்த நாட்கள்ல தான். மிக விருப்பமான இடம் என்று சொன்னால், ஹஜ்ஜாஜிகள் பிறை 8ல மினாவுக்கு போகிறார்கள், பிறை 9ல அரஃபாவுல எல்லா ஹஜ்ஜாஜிகளும் தரிக்கிறார்கள். ஹஜ்ஜுங்கிறதே அரஃபா, இது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது நாள், எல்லா ஹஜ்ஜாஜிகளும் தரிக்கிறார்கள். அதற்கு முன்னராகவே எல்லா ஹஜ்ஜாஜிகளும் மக்காவில் ஒன்று சேர்கிறார்கள். இது துல்ஹிஜ்ஜாவில இருந்தே ஹஜ்ஜாஜிகளுடைய ஒன்று கூடல் ஆரம்பிக்கிறது. எனவே ஹஜ்ஜாஜிகளும் அல்லாஹ்வுக்காக அமல் இபாதத்துகள்ல ஒன்று வர்றாங்க. இன்றைய நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான யஸூமு துல்ஹிஜ்ஜா திஸ்அ துல்ஹிஜ்ஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நாட்களும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த 9 நாட்கள்ல சதக்கா கொடுக்கிறது மிக உயர்ந்த அமலாக இருக்கிறது. எனவே சதக்கா, தொழுக, நோன்பு, ஹஜ் எல்லா வணக்கங்களும் இந்த 10 நாட்களுக்குள்ள செய்யப்படுவதனால அல்லாஹ்விடத்துல மிகவும் உயர்ந்த தினங்களாக இந்த 10 தினங்கள் கருதப்படுது. என் வாழ்க்கையில் இது தவறி போகக்கூடாது இன்ஷா அல்லாஹு தஆலா. இன்ஷா அல்லாஹு தஆலா இதனுடைய தௌஃபீக், இது அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சால் நாங்கள் இந்த 10 நாட்கள்ல தெரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு எப்பயும் இது பிறை கண்டாச்சா, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை ஆரம்பிக்கப்பட்டு இந்த பிறை கண்டதிலிருந்து நாங்கள் நியத்து வைக்கணும். 10 நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜூஸ் அடிப்படையில் நாங்கள் ஒரு சீசன் வந்தால் எவ்வளோ டைம் ஒதுக்குறோம்? சில காலத்தில் 12 மணி வரைக்கும் கடையை தொடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சீசன் வந்துட்டு இந்த டைமில் தான் நான் என்னுடைய பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணணும், என் ஆஃபீஸுக்கு இந்த டைமில் தான் நான் என்னுடைய வருமானம் இந்த டைமில் தான் கூடுதலாக செய்ய முடியும் என்னால். ஒவ்வொரு ஆளுக்கும் அவரோட வியாபாரத்தை, அவரவரோட பிஸ்னஸ், அவரோட தொழில்துறைகளை பொறுத்து அவங்களுக்கு காலம் இருக்குது. அந்த காலத்தை அவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தை எப்படி சரி கூடுதலாக சம்பாதிக்க பார்ப்பாங்க. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கக்கூடியவர்கள் மீது கொண்ட ரஹ்மத் இறக்கம் இந்த 10 தினங்களை மிக விசேஷமான தினமாக ஆக்கியிருக்கிறார். இதை செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் சிறந்த கூலிகள் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இதான நீங்க செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் நீங்க இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. எனவே நாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 ஜூஸ் ஓதினால் இன்ஷாலா இந்த 10 நாளைக்குள்ள ஒரு குர்ஆன் முடிச்சிடலாம். எங்களால் நியத்து வைக்கணும் இன்ஷாலா, நான் இந்த 10 நாள்ல ஒவ்வொரு நாளும் தவறாம என்னால இயன்ற அளவு சதக்கா ஒன்று கொடுப்பேன் இன்ஷாலா. அது 10 ரூபாவாக இருக்கலாம், இஹ்லாஸாக யாருக்கும் தெரியாமல் எந்த அளவு கூடுதலாக கொடுக்கிறோமோ. எங்களோட வலக்கை கொடுக்கிறது இடக்கைக்கு தெரியாது, ஏண்டா சில நேரம் மனைவிக்கும் தெரியாமல் தர்மம் செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியட்டும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இஹ்லாஸாக நல்ல மனிதரை பார்த்து தர்மத்தை கொடுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, யாக்குல் தஆமக இல்லா தகி, உங்களோட சாப்பாட்டை அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள், தக்வா உள்ள மனிதர்கள் சாப்பிடட்டும். எந்த அளவு நல்லவருக்கு நீங்க சதகா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சதகா பெருமதியாகும். பரதேசியாக இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க, நீங்க கொடுக்குற அந்த சதக்காவை பார்த்துட்டு மனசு குளிந்து ஒரு துவா செய்வாரே, அது நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க 10 லட்சம் செலவழிக்கிறதை விட அவர்கிட்ட அந்த துவாவால எத்தனையோ உங்களோட நோய்கள், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற நோய்கள் இல்லாம போயிட்டு. ஒரு மனிதன் அந்த மனதால் ஏற்படக்கூடிய அந்த துவா சுபான் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பெருமை. நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சதகா இது பல பலாய் முசீபத்துகளை தடுத்துரும், வாழ்க்கையில் கெட்ட மரணத்தை தடுத்துரும். ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு ஏதாவது ஒரு சடுமாற்றமான ஒரு ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய நிகழ்வு, நீங்க கொடுத்த தர்மத்தால சதகாவால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஹதீஸ் வந்திருக்கு. எனவே இந்த தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ், அது எப்பையும் தான், ஆனால் குறிப்பாக இந்த தினங்கள்ல நான் கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் தஆலா தர்மம் கொடுப்பேன், நியத்து வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த 9 தினங்கள் அரஃபாவுடைய தினத்துல நோன்பு நோக்கிறது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரஃபாவில் நீங்க நோன்பு பிடிங்க, உங்களுக்கு முன்னால உள்ள வருஷத்துடைய பாவத்தையும் அடுத்து வரக்கூடிய வருஷத்துடைய பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் இந்த நோன்பினூடாக என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது. அரஃபாவுடைய நாள் மட்டும் நோன்பு பிடிக்கிறது, அப்ப அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 8 நாட்கள் நோன்பு பிடிச்சா எவ்வளவு சிறப்பாக இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹுக்கு மிக விருப்பமான தினங்கள் பிறை ஜில்ஹஜ்ஜா 1லிருந்து 9 நாட்கள், 9வது நாள் அரஃபா, 9 நாட்கள் நோன்பு பிடிங்க. வீணான ஒரு சந்தேகத்தை மனசுல ஏற்படுத்தினாங்க, எங்களுடைய அமல் இபாரத்தை நாசமாக்க கூடாது. புதிதாக ஒரு கருத்தை தோற்று வச்சிருக்கிறாங்க, புதிதாக இல்லை, இது பழைய கருத்து தான். அதாவது அரஃபாவுடைய நாள் எப்ப, இது ஹாஜியல் அரஃபாவில் இருக்கிற நாளா, இல்ல நாங்க இங்க இருக்கிற நாளா, எங்களுக்கு பிறை கண்ட நாளா? அரஃபாவில் நாங்க பார்க்கிறோமே, டிவியில பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், போன் பண்ணி சொல்லாங்க நாங்க அரஃபாவில் இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அன்றைய நாள் அரஃபாவாக இருக்க மாட்டாது, பெரும்பாலும் எங்களுக்கு 8வது நாளாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தீனுல் இஸ்லாத்தை எல்லா காலத்துக்கும் சாதகமானதாக ஆக்கியிருக்கிறான். தீனுல் இஸ்லாம் இந்த டெக்னாலஜி மாறிட்டுங்கிறதுக்காக இஸ்லாமும் மாறிட்டுங்கிறது அர்த்தம் அல்ல. புதுசாக ஒரு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க, புதுசாக ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுக்காக இஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் என்கிறது இல்லை. இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது இஸ்லாமோ அதுதான் இன்றைக்கும் இஸ்லாம், அதுதான் கியாம நாள் வரைக்கும் இஸ்லாம். புதிதாக நபி அவர்களுடைய காலத்துல மக்காவில் சவுதியில பிறையை கண்டுட்டாங்கன்னு சொன்னா ஏதாவது இடம்பாடு இருக்குதா இந்தியாவில் அதே பிறையை கொண்டாடுறதுக்கு, ஸ்ரீலங்காவில் அதே பிறையை அறிவிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக சாதாரணமாகத்தான் இந்த பெருநாட்களை கொண்டாடி இருக்கிறாங்க, இந்த பெருநாளுடைய தினங்களை கணிச்சிருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நஹ்னு உம்மத்துன் உம்மியா, நாங்க எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம், பிறைய கண்டு நோன்பு பிடிப்போம், பிறைய கண்டு நோன்பு பிடுவோம், இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்க இங்க பிறைய கண்டோமா எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதா, அப்பதான் எங்களுக்கு தில்ஹஜ் ஆரம்பிச்சிருக்குது. அதிலிருந்து 9வது நாள் தான் எங்களுக்கு அரஃபாவுடைய நாள். நபி அவங்களோட காலத்துல இப்படித்தான் இருந்தது. ஒரு கட்டம் இப்ரோ அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க மதீனாவுல, அவங்களுடைய ஒரு அடிமை ஷாமுக்கு ஒரு தேவையாக போய் வந்தாங்க. அவங்க ஷாமுக்கு போயிட்டு அந்த பெருநாள் நாள் ஒரு நாள் முந்தி வெள்ளிக்கிழமை பெருநாளை கண்டுட்டாங்க. பிறைய கண்டு இந்த நோன்புக்காக பிறைய கண்டு வெள்ளிக்கிழமை அவர் நோன்பை பிடிச்சிட்டார். நோன்புடைய ஆரம்பத்தில் அவர் அவருடைய விஷயத்த ஷாம் சிரியாவில் முடிச்சிட்டு திரும்பி வாராங்க மதீனாவுக்கு. வந்தத்துடையே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு விஷயங்கள் எப்படி அவங்களோட செய்திகள் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு, நீங்க எப்ப நோன்பு பிடிச்சிங்க? அவர் சொன்னா, நாங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிச்சிட்டோம், நோன்பு ஆரம்பிச்சிட்டோம். இப்னு அப்பா, இது முஸ்லீம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நாங்க சனிக்கிழமை தான் இங்க பிறைய கண்டோம் மதீனாவில், சனிக்கிழமை தான் நாங்க நோன்பு பிடிச்சோம். அப்போ உடனே அவர் சொன்னாரு, குறைபி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அடிமை சொன்னாங்க, நான் மட்டும் இல்ல வெள்ளிக்கிழமை ரொம்ப பிடிச்சது, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஷாம்ல இருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப பிடிச்சாங்க, முழு முஸ்லீம்களும் பிறைய கண்டு ரொம்ப பிடிச்சாங்க வெள்ளிக்கிழமை. எனவே 29வது நாள் பிறை, அதாவது வந்திருக்கக்கூடியவருக்கு 29வது நாள் பிறை வந்துட்டா, அதாவது நாங்க வந்து இன்றைய நாள் அவர் சொல்ல வாரது என்னவென்றால், அவங்களுடைய அடிப்படையில நீங்களும் பெருநாளை கொண்டாடிடலாமே. ஷாம் வாசிகளுக்கு கூடினா 29 நாள் தான் பெருநாள், எங்களுக்கு கூடினா 30 நாள் வரும், 30வது நாளோட எங்களோட நோன்பு முடிஞ்சது. அப்ப அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், இப்ப நான் ஷாம்ல இருந்து வந்துட்டேன் மதீனாவுக்கு, குறைஞ்சது 30வது நாள்ல சரி, நீங்க ஷாம் வாசிகள் பிரிய கண்ணாங்க தானே, எனவே 30வது நாளோட நாங்க நோன்பு முடிச்சு கொள்வோமே என்ற கருத்துல சொன்னதோட இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நாங்க நோன்பு பிடிச்சிட்டே இருப்போம், பிறைய காணும் வரைக்கும் நோன்பு பிடிப்போம், பிறைய காணல் என்றால் 30வது நாளாக, 29வது நாள் பிறைய காணாட்டி 30வது நாளாக அதை பூர்த்தி செய்வோம், நோன்பு பூர்த்தி செய்வோம், நீங்க கண்ட பிறைய நாங்க கொண்டாட மாட்டோம் என்பதாக சொன்னாங்க. நபி அவங்க எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். நீங்க பிறையை கண்டா ரொம்ப பிடிங்க, அது உங்களுக்குரிய பிறை. அந்த காலத்துக்கு ஒரு சட்டம், இந்த காலத்துக்கு ஒரு சட்டம் என்பதல்ல. எனவே சகோதரர்களை நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாள் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் விஷயம் அன்றைய நாளில் நாங்கள் நோன்பு பிடிப்போம். அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இந்த நாட்களில் நாங்கள் வீணான தருக்கங்கள் குதர்க்கங்கள் இதில் ஈடுபடாமல் எங்களுடைய குடும்பங்களோட நல்ல பண்பாடுகளோட நடந்து கொள்வதும் இது மிகப்பெரிய ஐபாதம். நாங்கள் ஐபாதத்தை நான் நினைக்கிறது தொழுக நோன்பு இது மட்டுமல்ல, நல்ல ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறது பெரிய ஐபாதத். ஒரு மனிதன் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது ஐபாதத். மக்களோட நல்ல விதத்தில் நடந்து கொள்வது ஐபாதத். உறவுகள் முறிஞ்சிருக்குதா இதை நாங்கள் சீர்படுத்தி கொள்வது ஐபாதத். எங்களுக்கு அநியாயம் துரோகம் செஞ்சவனை மன்னிக்கிறது ஐபாதத். தவறு செஞ்சவனை மன்னிக்கிறது ஐபாதத். மனுஷன் எல்லாருமே தவறு செஞ்சவங்க, மன்னிக்கிறது ஐபாதத். மனைவி மக்களை மன்னிக்கிறோம் ஐபாதத். சுபஹானல்லாஹ். பொறுத்துக் கொள்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். சில தன்மைகள் பிடிக்கிறதில்லை, கோபம் வருவது, பொறுமையாக இருக்கிறோம், இது ஐபாதத். எனவே ஐபாதத்துங்கிறது விசாலமானது. எல்லா விதமான ஐபாதத்தையும் நாங்கள் செஞ்சு கொள்ளணும் இந்த காலத்தில். அதோட பெருநாளுடைய தினத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆக சிறந்த அமல் தான் அல் உதுஹியா. உதுஹியா கொடுக்கிறது. உதுஹியாவை பற்றி உலமாக்கள் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. மிச்சம் சுருக்கமாக நான் சொல்லி இந்த விஷயங்களை முடிச்சுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய ஆக சிறந்த அமல் அல்லாஹ்வுக்காக ரத்தம் ஓட்டுவதாகும் என்று சொன்னார். ஏதாவது தன்னால் இயன்ற அளவு ரத்தம் ஓட்டுறது, ஒரு குர்பான் கொடுக்கறது. எங்களோட நாட்டில் ஒன்று மாடு நாங்கள் குர்பானி கொடுக்கலாம், அல்லது ஆடு குர்பானி கொடுக்கலாம். ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாடு. ஒரு மாடு என்று சொன்னால் ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டாக இருக்கலாம். ஒரு ஆடாக இருந்தால் ஒருவருக்குத்தான் ஆட்டை குர்பான் கொடுக்க முடியும். ஆனால் சகோதரர்களே, ஒருவருக்கு நீயத்து வச்சு கொள்ளலாம், இந்த ஆட்டை நான் அறுக்கிறேன், இதனால் கிடைக்கிற நன்மை என்ற முழு குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன். வாப்பா ஆட இருக்கிறாரு, இந்த நன்மை என்ற மகன் பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாருக்கும் போகட்டும், நன்மையை மட்டும் பங்கு வைக்கிறார். விஷயம் விளங்குதா? நாங்கள் உண்மையிலே வெளிப்படையாக பங்கு கொள்வதாக இருந்தால் ஒரு மாட்டில் தான் ஏழு பேர் சேரலாம். ஏழு பேர் அல்லது அதுக்கு குறைஞ்சவங்க சேர்ந்து ஒரு மாட்டு, அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கலாம். ஒரு மாட்டுக்கு காசை கொடுத்து அவங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மாடு, ஏழு பேர் சேர்ந்து கூடினா ஏழு பேர் ஒரு மாட்டை அறுக்கலாம். ஒரு ஆட்டை ஏழு பேர் சேர்ந்து அறுக்க முடியாது. ஒரு ஆட்டை ஒருவர் தான் குர்பான் கொடுக்கலாம். குர்பான் கொடுக்கிறவர் தன்னுடைய குடும்பம் இருக்குது, வாப்பா அறுத்தா மனைவி மக்கள் இவங்களுக்கு இதை நன்மை போகட்டும் என்று நீ ஏற்றி வைக்கலாம். இன்னால் மௌத்தாக இருக்குது, அவருக்கும் இல்லை நன்மை போகட்டும், இன்னால் இவருக்கு நன்மை போகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு ஆடு அறுத்தாங்க. அறுத்து சொன்னாங்க, யா அல்லாஹ், முழு உம்மத்துக்கு இவருடைய தவா போய் சேரட்டும், என்னுடைய முழு உம்மத் சம்பந்தமாக இதை கபூல் செய்வாயா. எவ்வளவு பெரிய நீயத், ஒரு ஆடு ரெண்டு ஆடு முழு உம்மத்து. சுபஹானல்லாஹ். எனவே கொடுக்க போக்குள்ள சில சட்டங்கள் இருக்குது. நீங்க புறகைக்கும் உலமாக்களை சந்திச்சு இந்த விஷயங்களை சட்டங்களை படிச்சு கொள்ளுங்க. மாடாக இருந்தால் ரெண்டு வயசு பூர்த்தியாகி மூணு வயசுக்குள்ள நுழைஞ்சிருக்கணும். ஆடாக இருந்தால் அதுவும் ரெண்டு வயசு பூர்த்தியாகி மூணு வயசுக்குள்ள நுழைஞ்ச ஒரு ஆட்டை தான் அறுக்கணும். ரெண்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும். செம்மறி ஆடாக இருந்தால் ஒரு வயசு பூர்த்தியான ஆட்டை அறுத்து குர்பானை கொடுக்கலாம். அதோட ஏனென்றால் அந்த ஏழைகள் எல்லாம் அந்த இறைச்சியிலிருந்து புசிக்கோணும் சாப்பிடணும் என்கிறது என்னுடைய நோக்கம். புதுசையாவுடைய இறைச்சி இருக்குதே, இது ஏனைய நான் கடையில் வாங்குற மாடு ஆட்டு இறைச்சி மாதிரி இல்லை. இது மிச்சம் வரக்கத்துக்குரிய இறைச்சி. அல்லாஹ் அதுக்கு விசேஷமான வரக்கத்தை கொடுத்துருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த உதுஹியாவுடைய இறைச்சியை காய வச்சு பல நாட்களாக பயணத்தில் உண்டு கொண்டிருந்தாங்க. ஏன்னா அந்த இறைச்சி பறக்கத்தானது. உலமா எழுதியிருக்கிறாங்க, இமாம் நவை ரஹ்மல்லா அவர்களும் எழுதியிருக்கிறாங்க, உதுஹையாவுடைய இறைச்சியை நீங்கள் அறுத்துட்டீங்களா, மூணாக பங்கு வச்சு ஒரு பங்கு ஏழைகளுக்கு சதக்கா கொடுங்க, இன்னும் ஒரு பங்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஹதியா கொடுங்க, உறவினர்கள் நண்பர்களுக்கு ஹதியா கொடுங்க, மூணாவது பங்கு உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த தேவைக்கு நீங்கள் அந்த இறைச்சியை கொஞ்சம் நீளமான காய வச்சோ அல்லது எப்படியோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது பறக்கத்தான இறைச்சி, அதில் நோய்கள் இருக்காது. அதனால் அந்த பறக்கத்தான இறைச்சி, இது பறக்கத்தை நினைச்சு சாப்பிடுங்க, அது எந்த நோயும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் பொய்யாகாது. பயப்படுவோம் மாட்டிறைச்சி கொலஸ்ட்ரோலா அதான் இதான் பயப்படுவோம். பக்குவமாக இருக்கிறது வேற, ஆனால் அந்த உதுஹியாவுடைய இறைச்சியில் அல்லாஹ் விசேஷமான பறக்கத்தை வச்சிருக்கிறா, எந்த சந்தேகமும் இல்லை. இதை வச்சு சாப்பிட்றதே கொஞ்ச காலத்துக்கு இதை வச்சு சாப்பிட்றது இது பறக்கத்தாக இருக்குது. அதோட யார் உதுஹியா கொடுக்கணும்? உதுஹியா கொடுக்கறது வாலிபர்கள் வயதுவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். முஸ்லீமாக இருக்கிறாரே பருவ வயது அடைஞ்சிருக்கிறார், பெருநாள் நாளைக்கும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஹஜ் பெருநாள் எங்களுக்கு எத்தனை நாள்? பிறை பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, எங்களுக்கு நாலு நாள் பெருநாள் ஹஜ்ஜி நாள். ஹஜ்ஜி பெருநாள் பத்தாவது நாள் பெருநாள் தினம், ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து பெருநாளை வரக்கூடிய நான்கு நாட்கள். இந்த நான்கு நாட்களுக்கும் தேவையான அளவை விட மிகுதியாக சல்லி இருந்தால் அவருக்கு உதுஹியா கொடுக்கிறது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் நாங்கள் காசை சேர்த்துக்கொள்றோம். வாலிபர்களும் தான், நான் இன்ஷால்லா இந்த பேரில் இன்னைக்கு ஒரு ஹையா கொடுக்குறேன். சில ஏரியாக்கள்ல மாஷால்லா கொஞ்சம் சீப்பாக ஒரு 10,000 ரூபா கொடுத்தாலும் மாட்டில் ஒரு பங்கு கிடைக்கிற அமைப்புகளும் இருக்குது. அதனால எங்களை ஊரில் கொடுக்கறது மிச்சம் சிறந்தது. அந்த அமைப்புகள் இல்லை, நாட்டு சட்டங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் வெளியில் போகிறோம், சொந்த பந்தங்கள் வெளியில் இருக்கிறாங்க, எங்களோட பணத்தை அனுப்பி எங்களோட உதவியா அந்த நாள் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறது அதுக்கப்புறம் இடத்துக்கு போகிறது முக்கியமான சுண்ணத்தாக இருக்குது. இந்த அமலை நீயத்து வைங்க இன்ஷால்லா, நான் எப்படியோ ஒரு பங்கு கொடுப்பேன் அல்லது தனியாக ஒரு மாட்டையோ ஆட்டையோ அனுப்பேனுங்கிற நீயத்தை வைங்க. பரக்கத்துக்குரிய அமலாக இருக்குது. அதோட உதவியாக கொடுக்குற நீயத் யாருக்கு இருக்குதோ அவங்க பிறை கண்டதிலிருந்து, துல்ஹிஜாவுடைய முதலாவது பிறையிலிருந்து உதுஹியாவுடைய பிராணி அறுக்கும் வரைக்கும் தன்னுடைய முடிகளை கத்தரிப்பதோ நகங்களை வெட்டுறதோ கூடாது. சுண்ணத்துக்கு மாற்றமாக இருக்கும், வெட்டினத்துல குத்தம் இல்லை, ஆனால் இது சுண்ணத்துக்கு மாற்றமாக. நபி அவங்க சொன்னாங்க, உதுஹியாவுடைய நீயத்து வந்துட்டால் துல்ஹிஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து நீங்கள் அவங்களோட முடிகளை கத்தரிக்காதீங்க. அது மீச தாடி, தாடியை பொதுவாக ஹராம், கூடாது, செல்வளமாக்கள் மக்ரூஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீசையை கத்தரிக்கிறது, ஏனைய மறைவான இடத்துடைய முடிகளை நீக்கிறது, நகம் வெட்டுறது ஒன்றுமே கூடாது. ஏனென்றால் உதவியாவுடைய பிராணியை அறுக்க போக்குல முதலாவது சொட்டு ரத்தம் உள்ளக்குள்ள அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். முழு உடம்புக்குரிய கஃபாராவாக பாவமணிப்பாக அது அமையுது. எனவே எங்களுடைய வெட்டப்படாத முடிகளுக்கும் பாவமணிப்பாக அது அமையுது. அது ஒரு பரக்கத்து இருக்குது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதோட தானாகவே அதை அறுக்கிறது மிக முக்கியமான சுண்ணத்தாக இருக்குது. தன்னால் அறுக்க இயலாது தெரியாது என்றிருந்தால் அந்த இடத்துக்கு போறது முக்கியமான சுண்ணத்தாக இருக்குது. இதல்லாத இன்னும் சில சட்டங்களும் இருக்கிறது. முக்கியமான விஷயங்களை, தேவையான விஷயத்தை நான் தளத்தில் முன்வைத்தேன். எனவே சிறந்த நாட்கள் எங்களை எதிர்நோக்கி வருது. அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறான். இந்த நாட்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை எதிர்பார்க்க வச்சு அல்லாஹு தஆலா பல அமல்கள் செய்கிற தௌஃபியத்தை நசீபாக்குவான். உதுஹியாவுக்கு நீயத்து வைங்க. இங்கே தான் செய்ய இல்லாட்டையும் எங்கே லேசாக அதை செய்யலுமோ அந்த இடத்துக்கு பணத்தை சரி அனுப்பி செய்வதாக நீயத்து வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய அமல் இபாதத்துகளை ஏற்று கபூல் செய்வானாக. எங்களுடைய சின்ன அமல் இபாதத்துகளையும் பாரமுள்ளதாக மீசானுடைய தராசியில் அல்லாஹு தஆலா அதை ஏற்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆ஖ிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.